உள்ளமனும் குடத்தில் ஊக்கமனும் தரு நிறுவி உறுதியாக தள்ளறி அன்படும் தொடர்புட்டு இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை பசுபோத கவளமிட கழித்துண்டு கருணையனும் வெள்ளமதம் பொழி சித்தி வழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடிபோற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவுரர் திருத்தாள் போற்றி தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவுடையிற்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழா மகான் ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சுவாமியுடைய திருமடத்திலே 53வது ஆண்டு விழா எல்லாம் வல்ல ஆடல் வல்லானுடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருவம்பாவையை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய திருமுறைகளிலே 8வது திருமுறையாக வைத்து போற்றப்பெறுவது திருவாசகம். 8வது திருமுறை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இதற்கு பல பல காரணங்கள் பல பல நிலைகளிலே நாம் பல சான்றோர்களால் கேட்டு படித்து இன்புற்றிருக்கின்றோம். 8 என்பது அகாரம் என்று சொல்லக்கூடிய அகாரத்தை குறிப்பது 8. தமிழ் நெடுங்கணக்கிலே அகாரம் என்பது 8வது நிலையை குறிப்பது, உகாரம் என்பது 2 குறிப்பது, யகாரம் என்பது 10 குறிப்பது. தமிழ் கணக்கிலே இதெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் 10வது திருமுறையாக வைத்து போற்றப்படுகிறது. ஏன் திருமந்திரத்தை 10வது திருமுறையாக வைத்தார்கள்? 2 கண்களாக வைத்து போற்றப்பட வேண்டிய நூல்கள் திருவாசகமும் திருமந்திரமும். நமக்கு கிடைத்த அரிய பேறு என்பதாக சொல்லுகின்ற 2 நூல்கள் திருவாசகமும் திருமந்திரமும். திருமந்திரம் என்பது 10வது திருமுறையாக ஏன் வைக்கப்பட்டது என்பதற்கு நம்முடைய பெரிய புராணத்தின் ஆசிரியராக விளங்கக்கூடிய தெய்வ செக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக அதை எடுத்துச் சொல்வார். மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த மூலன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற அவனுடைய உடலிலே சிவயோகியாக விளங்கக்கூடிய ஒருவர் உள்ளே புகுந்தார். பேர் தெரியாது, யார் அவர் என்பது பேர் தெரியாது. சுந்தரன் என்பதாக சொல்லி சுந்தரநாதன் என்பதாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு அழகு உடையவர் என்பதாக நிற்கும் நிலையை தவிர யார் உள்ளே போந்தார்கள் என்பதற்குரிய பெயர் தெரியாது. ஆனால் மூலன் என்று சொல்லக்கூடிய அந்த மூலனுடைய ஆன்மாவிலே பிரவேசம் செய்து கூடுவிட்டு கூடுபாகின்ற நிலையிலே அவனுடைய அந்த இறந்து போன அந்த உடலுக்கு உள்ளே இந்த ஆன்மாவானது செல்லுகின்றது. அப்படி இந்த ஆன்மாவானது உள்ளே சென்று நமக்கு திருமூலர் திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த உபதேச வாக்கு கிடைத்தது. ஆக உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மா சொன்ன நூல் ஆகவே ஆன்மாவை குறிக்கும் எண் 10 அது யகாரம் என்பது. ஆகவே திருமந்திரம் ஆன்மாவிற்கு ஆன்மா சொன்ன நூல் திருமந்திரம் யகாரம் என்று சொல்லக்கூடிய 10 திருமுறையாக வைத்தப்பட்டு பல பல பொருள்கள் உண்டு. சும்மா 10 திருமுறையா திருமந்திரம் வச்சிட்டாங்க, 9 திருமுறையே திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 8 ஏன் 7 ஏன் என்பதெல்லாம் பொருள் உண்டு. அப்படி திருவாசகம் என்பதை 8 திருமுறையாக வைத்து எண்ணப்படுவது. இதற்கு சிகாமந்திரம் என்று பெயர். தலைக்கு மேலே உறுப்பு கிடையாது, திருவாசகத்திற்கு மேலே நூல் கிடையாது. சிகாமந்திரம் எஞ்சான் உறுப்பிற்கு தலை பிரதானம். திருவாசகம் என்ற நூல் சிகாமந்திரம். ஆக சிகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த சிகாமந்திரம் 8 திருமுறையாக அகரத்தை முதலாக கொண்டு அமைவது. இன்னும் சொல்ல போனால் வள்ளல் பெருமான் ஒரு குட்டி திருவாசகத்தை பனை ஓலையிலே எழுதி தன்னுடைய தலையிலே வைத்துக் கொள்வாராம். எப்பொழுதும் திருவாசகத்தை விட்டு பிரியாத நிலை வேண்டும். அது மட்டுமல்லாமல் திருவாசகத்தை தலைமேலே வைத்து போற்ற வேண்டும். அது சிகாமந்திரமாக விளங்குவது. ஆக தலையிலே வைத்து அமைக்கக்கூடிய நிலையிலே அகாரம் என்று சொல்லக்கூடிய 8 நிலையாக அமைந்து திருவாசகம் 8 திருமுறையாக போற்றப்படுகின்ற அந்த திருவாசகத்தினுடைய தொடக்கம் எல்லோருக்கும் தெரியும். திருவாசகத்தினுடைய தொடக்கமாக அமைவது நமச்சிவாய வாழ்க என்பதால் அதில் ஒரு அருமையான குறிப்பு உண்டு. நமச்சிவாய வாழ்க என்பதாக சொல்லுகின்ற அந்த வாழ்க என்பதிலே வா இழ்க என்பதாக அமைக்காமல் வா என்பதற்கு அருகிலே பக்கத்திலே ஒரு அகாரம் இருக்கும். அந்த அகாரம் என்பதை நாம நீக்கிவிடக்கூடாது. தப்பா பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகிருக்கு இல்லையா, பல பேர் என்ன நினைப்பாங்க, அந்த அகாரம் என்பது ஏதோ சம் பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சு அந்த அகாரத்தை விட்டு விடுவார்கள். ஆனால் அந்த அகாரம் தான் திருவாசகத்திற்கு உயிர். அகாரம் இல்லை என்பதாக சொன்னால் திருவாசகம் இல்லை. நீங்க அந்த அகாரத்தை மட்டும் எடுத்து விட்டீர்கள் என்பதாக சொன்னால் திருவாசகத்தின் பொருளே போயிடுச்சு. அப்படி திருவாசகத்தை எடுத்த உடனேயே அந்த புத்தகம் சரியான பிழை இல்லாத புத்தகமான்னு பாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனே நமசிவாய வாழ்கள அகாரம் இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னு சொன்னா நல்ல புத்தகம், அந்த இடத்துல அகாரம் இல்லைன்னு சொன்னா அப்படியே எடுத்து வச்சிருங்க அந்த புத்தகத்தை, ஏன்னா அவ்வளவு பிழைகள் இருக்கும் என்பது அறிகுறி. அகாரம் என்பதை தமிழிலே அளபடை என்பதாக ஒரு இலக்கணம் உண்டு. அளபடை எங்கே ஓசை குறைகின்றதோ அந்த இடத்திலே அளபடை என்று சொல்லக்கூடிய அளபடையை போடுவார்கள். அது உயிர் அளபடை என்கின்ற நிலையிலே உயிர் எழுத்து வந்தால் அது உயிர் அளபடை. அகாரம் என்று சொல்லக்கூடிய அகாரமானது அந்த இடத்திலே வருகின்ற பொழுது அது உயிரளபடை என்பதாக வருகிறது. இறைவனை அமைக்கின்ற இறைவனை வாழ்த்துகின்ற நிலையிலே எடுக்கின்ற அந்த ஓசை ஓசை குறையக்கூடாது என்பதற்காக மணிவாசக பெருமான் அவனுடைய தாளை வாழ்த்துவதற்கும் அவனுடைய ஐந்தெழுத்தை போற்றுவதற்கும் தொடங்குகின்ற மணிவாசக பெருமான் எங்கே ஓசை குறைந்து விடுமோ என்பதாக எண்ணி வாழ்க என்பதை மேலே உயர்த்தி 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 செலுத்துகின்ற ஒரு அகாரம் என்பத உயிரளபடையை அங்கே போட்டு நமசிவாய வாழ்க அப்படியே மேல தூக்கிட்டு போகணும். இது எப்படின்னா நமசிவாய வாழ்கன்ற போது கீழே இருக்கின்ற அந்த உயிர் மேல் ஏற்றி தூய்மை நிலைக்கு கொண்டு வரும் அற்புத ஓசை குறிப்பு அந்த உயிரிழப்படும். அந்த வாழ்க என்பதிலேயே திருவாசகம் நம்மை வாழ வைக்கும் வாழ்வு அங்கே வந்துருச்சு. இதுதாங்க திருவாசகம். வாழ வைக்கும் அந்த வாழ்வு, இந்த உயிர் வாழ்வதற்காக எடுத்தது திருவாசகம். வாழ்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது சும்மா வாழ்வது அல்ல வாழ்வு. இந்த வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாழ்வானது இந்த உலகத்திலே வந்து நாம் பிறந்ததற்குரிய அந்த வாழ்வு சிறப்பதற்கு உரிய அந்த வாழ்வினை எடுத்து கொடுக்கும் இடம் அந்த இடம். அப்படி திருவாசகத்தை தொடங்குகின்ற பொழுதே இந்த உயிர்கள் அத்துணை உயிர்களும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அற்புத நிலையை கொண்டு தொடங்கும் அந்த திருவாசகத்தை 18வது திருப்பாடல் நாம் இன்றைய தினம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட திருப்பாடலாக அமைகின்றது. இந்த 18வது திருப்பாடல் மணிவாசக பெருமான் மிக அற்புதமாக அருளி செய்த ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலிலே எடுத்த அந்த நிலை, ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்ற நிலையிலே எடுத்தார் திருவம்பாவை. இப்பொழுது அந்த பெண்கள் எல்லாம் நீராடி பெருமானுடைய திருவடியிலே வந்து நிற்கின்ற பொழுது அண்ணாமலையான் என்பதாக சொல்லும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி இங்கே அண்ணாமலையாக நிற்கும் சோதி. அங்கே தொடக்க நிலையிலே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாக வழிபட்ட அந்த வழிபாடு இப்பொழுது அந்த வழிபாட்டினுடைய அந்த இறுதி நிலையிலே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று அண்ணாமலை. அண்ணாமலை, அண்ணாமலையினுடைய சிறப்பு பல பல சிறப்பு பல பல சிறப்புகள் உடையது அண்ணாமலை. இந்த அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலையினுடைய வழிபாட்டு நிலை பல அருளாளர்கள் பல நிலைகளிலே இந்த அண்ணாமலையினுடைய வழிபாட்டினை அமைத்து காணுகின்ற நிலை. திருஞான சம்பந்த பெருமான் இந்த திரு அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையை ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊன திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் என்பதாக திருவண்ணாமலையை எடுத்துச் சொல்லுவார். ஞான திரளாய் நிற்கும் பெருமான் இந்த உயிர்களுடைய ஊன திரளை நீக்குவதற்காக எடுத்த அந்த நிலை. திரு அம்மானை என்று சொல்லக்கூடிய திரு அம்மானையிலே மிக அற்புதமாக அண்ணாமலையானை 8வது பதிகம் 10வது பாடலிலே அண்ணாமலையானை பாடி அற்புதமாக அமைப்பார் மணிவாசக பெருமான். அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானை. அப்படி அந்த திரு அண்ணாமலை மிகுந்த சக்தி வாய்ந்த தலம். திரு அண்ணாமலை பஞ்சபூத தலங்களிலே தீ என்று சொல்லக்கூடிய தீயினுடைய தலமாக இந்த திரு அண்ணாமலை விளங்குகின்றது. காற்றுக்கு காலகசம், ஆகாயம் தில்லை. இந்த திரு அண்ணாமலையினுடைய இன்னொரு தனி சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், இந்த திரு அண்ணாமலை கைலாய காட்சியை வழங்கும் தலம். திரு அண்ணாமலை திருக்கைலாயம் போக இயலாதவர்கள் திரு அண்ணாமலையை தொழுது திருக்கைலாயத்தை தொழுவதற்கு சமம். அண்ணாமலையானை தொழுகின்ற அந்த காட்சி, அண்ணாமலையாரை வலம் வருவது என்பது கைலையம் பெருமானை வலம் வருவதற்கு சமமாக விளங்குவது திரு அண்ணாமலை. அவ்வளவு சிறப்பு. பல பேர் எண்ணலாம், கைலாயத்திற்கு என்னால் போக முடியவில்லையே போக முடியவில்லையே என்பதாக எண்ணுகின்றவர்கள் பலர் உண்டு. ஒன்றும் குறையே இல்லை. திரு அண்ணாமலை பெருமானை சென்று வழிபாடு செய்யுங்கள், திருக்கைலாய வழிபாடு உங்களுக்கு அவர் காட்டுவார். இரண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் நம்முடைய அடியார் பெருமக்களிடத்திலே இருந்து அவர்களே பரிமாறிக்கொண்ட இரண்டு செய்திகள் உண்டு. ஒரு செய்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்பதாக எண்ணுகின்றேன். பரவாயில்லை, மீண்டும் சொன்னால் தவறு இல்லை. ஒரு அம்மையார் அவர்கள் திருக்கைலாயம் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி அண்ணாமலையாரிடத்திலே விண்ணப்பமிட்டார். நடந்த முக்கியமான செய்தி அந்த அம்மையார் பகிர்ந்து கொண்ட செய்தி. அண்ணாமலையாரிடத்திலே நாள்தோறும் அவங்களுக்கு போஸ்டிங் கூட திருவண்ணாமலை தான் போஸ்டிங், அதனால சென்னை அவங்க சார்ந்தவங்க, ஆனா திருவண்ணாமலை போஸ்டட். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா கிடைச்சு போச்சு திருவண்ணாமலைக்கு போஸ்டிங் ஆனதுனால. அண்ணாமலையாரை தினமும் போய் பிடிக்கிறது, எனக்கு கைலாய காட்சி கொடு, கைலாயத்திற்கு போக வேண்டும், கைலாயத்திற்கு போக வேண்டும் என்று இப்படி நாள்தோறும் விண்ணப்பம் செய்து செய்து ஒரு நாள் கைலாயத்துக்கு போகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. கைலாயத்திற்கு அந்த அம்மையார் எல்லோரோடும் சேர்ந்து போனாங்களாம். கைலாயத்தை நெருங்குகின்ற பொழுது, கைலாயத்தை அதற்கு முன்னதான ஒரு அந்த மானசரோவர் ஏரிக்கு அருகிலே அவர்கள் டென்ட் போட்டு அங்கே இரவு தங்க வேண்டிய நிலையிலே தங்கி இருக்கின்ற பொழுது, இரவு திடீரென்று ஒரு விடியற்காலை ஒரு 3 மணி 3.5 மணி அளவிற்கு திடீரென்று முழிப்பு வந்துதான் வந்து அப்படியே அந்த டென்ட்லேருந்து அந்த அம்மா வெளியில வந்து அப்படி நின்று மானசரோவர் ஏரியை அப்படியே பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது, அங்கே தூரத்திலே ஒரு சிவன் அடியார் தவம் பூசை செய்து கொண்டிருப்பதை போல காட்சி தெரியும். இதோ யார் இந்த நேரத்திலே 3.5 மணி அளவிலே யார் பூசை செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லி இன்னும் கொஞ்சம் உற்று கவனிக்கின்ற பொழுது அங்கே வாரியார் சுவாமிகள் பூசை செய்து கொண்டிருப்பதாக நேரடியாக பார்த்தார். வாரியார் சுவாமிகள் உட்கார்ந்து கொண்டு அந்த இடத்திலே பூசை செய்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அந்த அம்மையார் அந்த வணக்கத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு உறங்காமல் அதையே எண்ணி நினைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த தினங்களிலே கைலாயத்திற்கு சென்று கைலாய பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது, எல்லோரும் அந்த கைலாய பெருமானை பார்த்து வழிபாடு செய்ய தொடங்கிய பொழுது, இவர்களும் இதோ கைலாயத்து பெருமான் என்பதாக சொல்லி அந்த இடத்திலே கைலாய பெருமானை பார்க்க முயற்சி செய்த பொழுது, அந்த இடத்திலே கைலாய பெருமான் தெரியவில்லையாம், திருவண்ணாமலை கோபுரங்களாகவே அந்த இடத்திலே காட்சி தெரிந்தது. எவ்வளவு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கைலாயத்தை வந்து அடைந்து கைலாய பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்கின்ற நிற்கின்ற நிலையிலே அங்கே திரு அண்ணாமலை கோபுரங்களாகவே தெரிந்துதான். பெருமானே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது என்னுடைய பலன் இதுதானா, திரு அண்ணாமலையா தெரியுதே கைலாய காட்சி தெரியவில்லையே என்பதாக சொல்லி ஏங்கிய பொழுது, சில வினாடிகள் அந்த கோபுரங்கள் எல்லாம் திரு அண்ணாமலை கோபுரங்கள் மறைந்து கைலாய காட்சி தெரிந்தது. இது திரு கைலையிலே திருவண்ணாமலை காட்சியை கண்ட ஒருவருடைய செய்தி. இன்னொருவருடைய இது நேரடியாக பகிர்ந்து கொண்டது, சும்மா உட்கார்ந்துட்டு புருடா விடுறதில்ல. நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு சொல்லும் அவர்கள் சொன்ன சொல். அவர்கள் கைலை புனிதை ஜெயலட்சுமி அம்மையார் என்று சொல்லக்கூடியவர். அவங்க சிவபெருமான்னா உயிரே விட்டுருவாங்க, இந்த அளவிற்கு சிவபெருமான் மீது தீவிர பக்தி. இன்னொரு அம்மையார் கைலாய பெருமானை காண வேண்டும் காண வேண்டும், இதே மாதிரி கைலாய காட்சி எப்படியாவது ஒரு முறை கைலாயம் சென்று வர வேண்டும் என்பதால். ஆனால் கைலாய பெருமானை போவதற்கு உடல் தகுதி மிக அவசியம், உடல்ல நமக்கு வலிமை வேண்டும் கைலாயம் போறதுக்கு. இந்த அம்மாவுக்கு இப்பதான் ஹார்ட் சர்ஜரி பண்ணி டாக்டர் வந்து ரொம்ப சத்தமாவே பேசக்கூடாது பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த நிலைமையில இவங்க எப்படி கைலாயம் சென்று வழிபாடு செய்வது, கைலாயத்துக்கு போய் எப்படி வழிபடுவது என்பதாக எண்ணி எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில ஒரு அம்மையார் சொன்னாங்களாம், நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு இங்கேயே கைலாய காட்சி கிடைக்கும், ஏன் வந்து கைலாயத்துக்கு தான் போகணுன்றது இல்ல, இங்கேயே கைலாய காட்சி உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. அது சொல்லி கொஞ்சம் அதன் வருகின்ற நாட்களிலே அவர்கள் திருவண்ணாமலை போய் வழிபாடு செய்கின்ற பொழுது திருவண்ணாமலை பெருமான் அங்கே தெரியவில்லையாம், கைலாய பெருமானே அங்கே இருந்து கைலாயமாக திருவண்ணாமலை காட்சி அளித்தது. கைலாயமே திருவண்ணாமலையே கைலாயமாக காட்சி, இதுவும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி. கைலாயம் திருவண்ணாமலையாக காட்சி அளித்தது, திருவண்ணாமலை கைலாயமாக காட்சி அளித்தது என்பதாக சொன்னால் பூலோகத்திலே திரு அண்ணாமலையே திருக்கைலாயம் என்பதை திரு அருட்பத்து என்று சொல்லக்கூடிய அருட்பத்திலே 10வது திருப்பாடலிலே அற்புதமாக வைப்பார் மணிவாசகப் பெருமான். தேவார் பொழில் சூழ் திருப்பேருந்துறையுள் செழு மலர் குருந்த மேவிய அழைத்தால் அங்கே கைலாயத்து பெருமான் திருக்காட்சி கிடைக்கும். அலைகடல் அதனுடே நின்று பொருந்தவா கைலை புகுநெறி இதுகான் என்பதாக மணிவாசக பெருமானுக்கு நம்முடைய பெருமான் காட்டுகின்ற அந்த காட்சி. அப்படி அண்ணாமலையானுடைய அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் என்பதாக சொல்லுவார். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர். விண்ணோர் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவர்கள் எல்லாம் இந்த மண்ணுலகத்திற்கு வந்துதான் பூசனை செய்யணும். தேவ உலகத்திலே இரண்டு பூசணைக்குரிய மலர்கள், இரண்டு பூசைக்குரிய பொருள்கள் இரண்டு, அவை தேவ உலகத்தில் கிடையாது. ஒன்று பூ, இன்னொன்று நீர். இந்த பூவும் நீரும் இல்லாத வழிபாடு வழிபாடு அல்ல. ஒரு பச்சை இலையாவது எடுத்து பெருமான் மீது போட வேண்டும், கொஞ்சம் நீரை எடுத்து அங்கே வைக்க வேண்டும். அந்த அதுதான் முக்கியமான வழிபாட்டிற்கு உரிய. மீதி எல்லாத்தையும் அன்பாலே நிரப்பி விடலாம். பூசணைக்குரிய பொருள்கள் இந்த இரண்டும் மிக மிக முக்கியமானது. இது ரெண்டும் தேவ உலகத்தில் கிடையாது. தேவ உலகத்தில் இருக்கின்ற கற்பக மரம் என்பது பிளாஸ்டிக் ஃபிளவர். அது வாடாது வடையாது அப்படியே இருக்கும். ஆனா அங்கே நீர் கிடையாது. தாகமே இல்லாத இடத்துல எதுக்கு நீர்? கண்ணு இமைக்கிறது இல்ல, தாகம் இல்ல, பசி இல்ல, இது ஒரு வாழ்வா? இப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த சிற்றின்ப வாழ்வாக சிற்றின்பத்தையே நாடி நிற்கக்கூடிய இந்திரன் முதலாகிய இந்த தேவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப பிளாஷ் ஆகும். ஐயோ பெருமானை விட்டுட்டோமே, அப்பப்ப வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த ஒரு நல்ல எண்ணங்கள். அப்படி வந்து தூண்டுகின்ற பொழுது சரி பெருமானை வழிபட வேண்டும்னு முயற்சி செய்கின்ற பொழுது இந்த பூ நீர் இருக்காது. ஆகவே பெருமானுக்கு உகந்த இடம் இந்த மண்ணுலகம், அதர்லேயே முதல் மிக உகந்த இடம் இந்த திரு அண்ணாமலை. ஆக இந்த திரு அண்ணாமலை பூலோகத்திலே இருக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடிய இந்த திரு அண்ணாமலையிலே சென்று பெருமானுடைய அந்த திருவடியை நாம் வணங்குவோம் என்பதாக சொல்லி இறங்கி வந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பூவையும் நீரையும் கொண்டு பல தேவர்கள் இங்கே வழிபாடு செய்வார்கள். அப்படி வழிபாடு செய்கின்ற அந்த காட்சியை காட்ட வருகின்ற நம்முடைய நம்முடைய மணிவாசக பெருமான், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற் போல். போல் அப்படின்னா உடனே இந்த இடத்துல போல் என்பது இதை போல, அது அதை போல. இது இப்போ சொல்லுகின்றது உவமை, இனி வரப்போவது உவமே. உவமையை சொல்லி உவமேயத்தை சொல்ல வருகின்றார் மணிவாசக பெருமான். அப்ப உவமேயம் எது என்பதாக சொன்னால், இரவி என்று சொல்லக்கூடிய சூரியன் எழப்போகின்றது. கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப, தன்னார் ஒடி மழுங்கி தாரகைகள் தாம் அகல. இது இதுதான் ஓமேயம். சூரியனுடைய கதிர்கள் தோன்றியவுடன் இருள் நீங்குகின்றது. சூரியனுடைய ஒளி தோன்றியவுடன் இருள் நீங்குகின்றது. தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் என்று சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விண்மீன்கள் என்று சொல்லக்கூடிய இவைகளுடைய ஒளியானது மழுங்கி போகின்றது. எதை போல அப்படின்னா, எதை போல அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் விண்ணோர் முடி. விண்ணோர் முடி என்பது முடிசாய்த்து வணங்குகின்ற நிலை. இவர்களெல்லாம் தலையிலே அந்த மௌலி என்று சொல்லக்கூடிய கிரீடம் போட்டிருக்கிறாங்க எல்லாம். சரி, எல்லாம் அந்த தலையில போட்டுக் கொள்ளுகின்றார்களே. இப்படி போட்டுக் கொள்ளுகின்ற இந்த மௌலி என்று சொல்லக்கூடிய கிரீடங்களோடு சென்று இந்த திருவண்ணாமலையினுடைய அடிக்கமலம் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருவடியிலே எல்லோரும் விழுந்து வணங்குகின்றார்கள். ஒரு குறிப்பு இங்கே நாம பார்க்கணும். பெரிய அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களை வணங்க செல்லுகின்ற பொழுது தலையில கிரீடத்தை வச்சுட்டு வணங்கிறது சிறப்பா இல்ல எடுத்துட்டு வணங்கிறது சிறப்பா? கட்டிட்டு தானே வணங்கணும். ஏன் அப்ப இவர்கள் வணங்குகின்ற பொழுது அந்த கிரீடத்தோடு சேர்த்து வச்சு வணங்குகின்றார்? இது மணிவாசக பெருமான் வைக்கும் ஒரு குறிப்பு. எடுத்த எடுப்பிலேயே நமக்கும் அந்த சந்தேகம் வரும். எல்லாருக்கும் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். வந்துதா எல்லாருக்கும்? தலையில வச்சுக் கொண்டிருக்கக்கூடிய கிரீடத்தோட போய் விழுணுமா? ஏன் அதை எடுத்துட்டு தலையை போய் வச்சிருக்கூடாதா? ஒண்ணு, அந்த தலை வச்சிருந்தான்னா அவனுக்கு நிச்சயமா பெருமான் அருள் செஞ்சிருப்பாரு. இந்த கிரீடத்தோட வச்சா பாருங்க, அதாவது இந்த இன்பத்தையும் நான் விடுறதா இல்ல, இதுவும் எனக்கு வேணும், ஆனா உன்னுடைய அந்த திருவடி இன்பமும் அதுலயும் வேணும் எனக்கு, உன்னுடைய தயவுனால இதுவும் வேணும் அப்படின்னு இதையும் வச்சுக்க வேண்டியது அதையும் வச்சுக்க வேண்டியது இப்படி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவன். ஒன்னு. ரெண்டாவது, இந்த கிரீடம் என்பதை கொண்டு போய் அவருடைய தலை திருவடியிலே சேர்க்கின்ற பொழுது நாங்க மட்டும் உனக்கு அடிமை இல்லை, இந்த கிரீடம் என்பது எங்களுடைய பதவியை குறிப்பது, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பதவி உன்னுடைய திருவடியினுடைய பிச்சை என்பதாக சொல்லி அவருடைய திருவடியில தன்னை பதவியையும் கொண்டு போய் சேர்க்கும். இது நான் மட்டும் இல்ல, எனக்கு இருக்கக்கூடிய இந்த பதவி, இன்னைக்கு இந்திரலோகத்துல இந்திரன் நான் சுகமா நான் வாழணும்னு சொன்னா அது உன்னுடைய தயவுப்பா, நீ மட்டும் நஞ்சை உண்ணவில்லை என்பதாக சொன்னால் அப்பவே கூண்டோட கிளாஸ் க்ளோஸ், முப்புராதிகளை அழிக்கவில்லை சொன்னா அப்பவே க்ளோஸ். நாங்க சூரபன்மனை நீ முருகப்பெருமானை கொடுத்து அழிக்கவில்லைன்னு சொன்னா எங்களுக்கு எங்க பதவி, எல்லாரும் சிறைக்குள்ளதா இருக்கணும். பிரம்மா முதற்கொண்டு பஞ்சாங்கம் பாக்குறதா வேலை, வான் சுமந்த தேவர்கள் மீன் சுமந்தார்களாம் சூரபன்மன் ஆட்சியில, வான் சுமந்த தேவர்கள் எல்லாரையும் மீன் விக்கிறதுக்கு அமைச்சிட்டான் சூரபன்மன். எங்க போய் யாருகிட்ட சொல்றது? அவரவர்கள் பதவி, இந்திரனுடைய மனைவியினுடைய நூல் காத்தோன், அவனுடைய மங்கள நூலை காத்தவன் முருகப்பெருமான் என்பதாக சொல்லுவார் திருவகுப்புல. அப்படி இந்த பதவிகள் இவைகள் அத்தனையும் எங்களுக்கு இருக்கின்றதுன்னு சொன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது பெருமானே என்பதாக சொல்லி அதையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்பதாகிய குறிப்பு. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் அந்த அந்த முடியிலே பதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நவ மணிகள், அற்புதமான அந்த ஒளி விடுகின்ற அந்த மணிகள், இது தனியா இருக்கும்போது நல்லா ஒளி விட்டுகிட்டு இருக்கு. எப்ப அண்ணாமலையார் அடி கமலத்துக்கிட்ட போயிடுச்சோ அத்தனை ஒளிகளும் மணி தொகை வீறு அற்றார் போல், எல்லாருடைய அந்த வீரம் என்று சொல்லக்கூடிய நிலை பெருமான் திருவடிக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாம் அடங்கிடும். தனியா இருக்கும்போதுதான் எல்லாம், அந்த பக்கம் போய் சேர்ந்ததன் பிறகு அடிமை என்கின்ற நிலைதான். இப்ப அந்த ஒளியானது, அந்த மணியினுடைய ஒளியானது எப்படி அண்ணாமலையாருடைய திருவடியினுடைய அந்த ஒளியிலே அது மழுங்கி போய் விடுகின்றதோ, இல்லாமல் போய்விடுகின்றதோ, அந்த ஒளியினுடைய தன்மையானது அதிலே கலந்து விடுகின்றதோ, அதை போல கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப, சூரியனுடைய ஒளி தோன்றியவுடன் இருள் வெயிட் பண்றது இல்ல, வந்துருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போறேன்னு சொல்லுத. அந்த இரவியாகி அந்த சூரியன் எழ 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 இந்த இடத்திலே இருளானது, இருள் நீக்கமும் ஒளியானது வருவதும் ஒரே நேரத்தில் நிகழ்வது, சைமல்டேனியஸ் என்பதாக சொல்லுவார். அப்படி ஒரே நேரத்திலே இந்த இரவி என்று சொல்லக்கூடிய அந்த இடியற்கால புலர்கின்ற அந்த வேளையை குறிக்கின்றார் மணிவாசக பெருமான். அந்த வேளையிலே அண்ணாமலையாருடைய அந்த திருவடியை வணங்கும் முகமாக கண்ணார் இரவி, கண்ணார் இரவி என்பதாக சொன்னார். கண் என்பதாக சொல்லக்கூடிய இந்த கண் பார்ப்பதற்கு உள்ளுக்குள்ளே கண்ணொளி வேண்டும், ஆனால் வெளியிலே பார்ப்பதற்கு சூரிய ஒளியாகிய அந்த துணை ஒளி வேண்டும், அந்த துணை ஒளிக்கு கண் ஆர் என்பதாக சொல்லுவார் இல்லையா. நாம கண்ணுக்குன்னு ஒரு ஒளி உண்டு, கண்ணுக்கு உள்ளே ஒரு ஒளி உண்டு, அதனாலே பார்க்க முடிகின்றது. ஆனால் கண்ணொளி மட்டும் இருந்தால் பத்தாது, கதிரொளியும் அவசியம். கண்ணொளியோடு சேர்ந்து கதிரொளியை சேர்ந்தால் மட்டும்தான் பொருள் விளங்குவது போல கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப, தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல. இப்பொழுது வானிலே நட்சத்திரங்களை இரவு நாம் பார்க்க முடிகின்றது, சரி. ஆனால் காலையிலே சூரியனுடைய ஒளி தோன்றிய உடனே எங்க போச்சு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம், எங்க போச்சு? நட்சத்திரங்கள் என்னவோ அங்கேதான் இருக்கு, ஆனால் ஏன் பார்க்க முடியவில்லை? சூரிய ஒளியானது ஒளி போயிடுச்சு. என்ன ஸ்பெசிபிக்கா அவங்க சொல்றாங்க, பேரொழியில் சிற்றொழி அடங்கியது. பேரொழியில் சிற்றொழியில் அடங்கியது மட்டுமல்ல, அதுல இன்னொரு ஒரு நுணுக்கமும் இருக்கு. சூரியனுடைய ஒளியிலே இந்த ஒளியானது போயிடுச்சுன்னு சொல்றதை விட, இந்த ஒளி சூரிய ஒளியோடு கலந்து அதுவே சூரிய ஒளியாக காட்சி அளிக்கிறதுங்கிறது இன்னொரு முறை. இட் இஸ் மிக்ஸ்டு. நீங்க இதுல வந்து சூரிய ஒளி இது அப்படின்னு பிரிச்சு தாரகை ஒளி இதுன்னு பிரிக்க முடியுமா? பில்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்ல. அதுபோல இந்த ஆன்ம ஒளியானது சிவ ஒளியில் சேர்ந்து ஆன்மா சிவமாக ஒளிரும் தன்மையை பெற்றது நம்முடைய மணிவாசகம் என்று சொல்லக்கூடிய ஞானம். அதை மிக அற்புதமாக இங்கே எடுத்து சொல்லுவார். கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப. கீர்த்தி திரு அகவல் மிக அற்புதமான ஒரு நூல். கீர்த்தி திரு அகவலிலே தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி, அதுக்கப்புறம் அப்புறம் அது அது முக்கியம். ஸ்டாப். என்னுடைய இருளை ஏற துறந்தும், அது அந்த இடத்துல அந்த பாயிண்ட் டு பி நோட்டட். என்னுடைய இருளை ஏற துறந்தும் கண்ணார் இரவி சிவ சூரியன் எழ. கண்ணார் இரவி என்பது சிவசூரியன் எழ. உள்ளுக்குள்ளே இருக்கின்ற என்னுடைய ஆணவமாகிய இருள் நீங்குகின்றது. எப்படி நீங்குது? ஏற முழுவதும் என்னுடைய இருளை ஏற துறந்தும். அதை இன்னொரு இடத்திலே சொல்லுவார், மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூய மேனி சுடர்விடு சோதி. இதுதான் அண்ணாமலை. கருவார் சோதியில் கரந்த கள்ளமும், இது அண்ணாமலை. அப்படி அண்ணாமலை 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 என்று சொல்லக்கூடிய இந்த அண்ணாமலை கண்ணார் இரவி கதிர்வந்து கார் கரப்ப, தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாம் அகல. ஆன்ம ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளியானது அதிலே போய் அடங்கும். உபதேசத்தில் சொல்லுவார் திருமூலப்பெருமான், வெளியில் வெளிபோய் ஒழுங்கி விரவிய வாரும், வெளியில் வெளிபோய் விரவிய வாரும், அழியில் அழிபோய் அடங்கிய வாரும், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய வாரும். இப்படி நிற்பவர்கள்தான் சிவ சித்தர். இவர்கள்தான் சிவசித்தர்கள். வெளியில் வெளிபோய் விரவிய வாரும், வியாபகமுடைய நிலை. அழியில் அழிபோய் அடங்கிய நிலை, என்னுடைய அன்பிலே உன்னுடைய அன்பு. அழி என்பது அன்பு, அன்பிலே அன்பு அடங்கும் நிலை. மூன்றாவதா சொல்றார், ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவார். ஒளியில் ஒளி போய் ஒடுங்குதல் என்பதுதான் ஆன்மா சிவப்பேறு அடைகின்ற நிலை. இந்த ஆன்மா சிவப்பேறு அடையும் இந்த ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய நிலையும், அழியில் அழி போய் அடங்கிய நிலையும், வெளியில் வெளி போய் விரவிய நிலையும் திரு அண்டப்பகுதி 144வது வரியிலே இருந்து 182வது வரி வரையிலும் மிக அற்புதமாக மணிவாசகப் பெருமான் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய அந்த தன்மையை மிக அற்புதமாக காட்டுவார்.
சொல்லுவதறியேன் வாடி முறையோ
விழுந்தியும் செழுந்தன் பார்க்கடல் தீரை பூரை வீத்து புறம்பை தோறும் நாயுடலகத்தே புறந்தே அந்த ஒளியில் ஒளி போய் ஒடுங்கிய நிலையிலே ஆன்மாவானது பரா அமுது ஆக்கினன் என்பதாக சொல்லுவார். பரா அமுது என்பது திருவாசகம். இப்படி இந்த பரா அமுதாக இருக்கக்கூடிய அந்த அமுதினை எற்பு துளைதோறும் ஒவ்வொரு எலும்பினுடைய துளைகளிலேயும் இந்த இன்பத்தை அனுபவித்து கோல்தேன் கொண்டு அவயவம் செய்தனன் என்பதாக சொல்லி இந்த அவயவம் முழுக்க கோல்தேன் கொண்டு செய்யப்பட்டது என்பதாக சொல்லிய மணிவாசக பெருமான் தாழ் தலையிடுமின் இறைவனுடைய அந்த திருவடியிலே சென்று அண்ணாமலையாரினுடைய அந்த பெருமானுடைய திருவடியிலே தாழ் என்பதை அவருடைய தாளிலே நம்முடைய தலை நிற்க வேண்டும். இதற்கு தாடலை என்று பெயர். தாளும் தலையும் சேர்ந்து புணர்கின்ற போது அது தாடலை என்பதாக புணரும். அப்படி இறைவனுடைய அந்த திருவடியிலே அண்ணாமலையார் திருவடியிலே தாள் தலையிடுமின் சுற்றுமின் அண்ணாமலையாரினுடைய அந்த கிரியை அண்ணாமலையாரை வளமாக வருமின் சூழ்மின் தொடர்மின். அப்பப்ப பெருமானை தொடர்ந்து போய் பிடித்தல், தொடர்ந்து உன்னை பிடிக்கின்ற நிலை, விட்டு விட்டு போகின்ற பொழுது தொடர்ந்து அதை பிடிக்கின்ற நிலை. ஏன் என்பதாக சொன்னால் அவன் ஒளிக்கும் சோரன். சோரன் என்ற சொல்லிற்கு கள்வன் என்று பொருள். என் உள்ளம் கவர் கள்வன், உள்ளுக்குள்ளே இருப்பா ஆனா காட்ட மாட்டான். இதுவரைன்னு இங்க இருக்கிறான்றதே தெரியறது இல்ல. அப்படி தெரியாததுனாலதான் பல நிலைகளிலே ஆன்மாவானது அறியாமையிலே இருக்கின்றது. அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஆன்மாவிற்கு ஒளிக்கும் சோரனாக இருக்கின்ற இவனுடைய தன்மையை சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் என்பதாக அவனுடைய திருவடியை சிக்கென பிடிக்கின்ற அந்த தன்மையை அண்ணாமலையாருடைய திருவடியை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே என்பதாக மணிவாசக பெருமான் சுற்றுமின் என்பதற்கு பதிகமும் சூழ்மின் என்பதற்கு பதிகமும் தொடர்மின் என்பதற்கு பதிகமும் விடேன்மின் என்பதற்கான பதிகங்களை மிக அற்புதமாக பின்னே அருளி செய்திருக்கிறார் என்பதாக சொல்லி இவர் எப்படிப்பட்டவர்? அரைகூவி வீடருளும் பெருமான். அரைகூவி ஆட்கொண்டு அருளி அந்த வீட்டு இன்பத்தினை செல்வத்தை வழங்கக்கூடிய பெருமானாக நிற்கின்றவர் எங்கள் அண்ணாமலை பெருமான். ஆகவே அவருடைய திருவடியை சென்று இறஞ்சுமின் என்பதாக காட்டுகின்றார் மணிவாசக பெருமான். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் பின்னோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் தன் என்பது அது மென்மை என்றும் பொருள், குளிர்ந்த என்பதும் பொருள் தன்மைக்கு. இந்த நட்சத்திரங்கள் இரவிலே ஒளிவிடுகின்ற பொழுது அது குளிர்ச்சியாக இருக்கும், அதற்காக அதற்கு தன்னார் என்பதாக சொன்னார். தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல, எப்படி இருக்கக்கூடிய பெருமான், பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் பின்னாகி. இப்படி இறைவனுடைய அந்த திருக்கோலங்கள் பெண்ணாகி வாங்க வாங்க அண்ணாமலையார் வந்துட்டார். பெண்ணாகி ஆனாய் அலியாய் கையில யாரும் அவர்தா, ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருந்தோம், அண்ணாமலையாரும் கைலை பெருமானும். அப்படி பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாய். ரொம்ப அற்புதமாக பெருமானுடைய அந்த தன்மையை, பெண்ணாய் நிற்கின்ற நிலை ஆணாய் நிற்கும் நிலை இரண்டும் இணைந்து அலியாய் நிற்கும் நிலை, அவன் அவள் அது என்பதாக நிற்கும் அந்த தன்மை. பெண்ணாய் ஆணாய் அலியாகி இத்தனையும் வேறாகி, இதற்கு அப்பாற்பட்டு சடப்பொருள்களும் உண்டு இந்த உலகத்துல. உயிருடைய பொருள்களும் உண்டு, உயிரில்லாத பொருள்களும் உண்டு. அப்படி உயிரில்லாத பொருள்களாக இருக்கக்கூடிய இவைகளுக்கு பெருமான் அதிலே இருந்து அந்த ஒளியையும் கொடுத்து அதனையும் செலுத்துகின்ற பெருமானாக விளங்குகின்றார். இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி. அண்ணாமலையான் என்பதாக சொல்லி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி என்பதாக நிறுத்துவார் மணிவாசக பெருமான். ஆக அண்ணாமலையானை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் கண்ணார் அமுதத்தை மணிவாசக பெருமான் தொடர்ந்து காட்டுவது அது நெறி. அப்படி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி. பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பதாக மணிவாசக பெருமான் நிறுத்தும் இந்த நிலை, கண்ணார் அமுதமுமாய் நிற்கும் நிலை, பிரார்த்தனை 10:32 பதிகம் 7 திருப்பாடல். சுடரார் அருளாள் இருள் நீங்க சோதி ஆக நிற்கும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் உயிர்களுடைய துயர் நீக்கும் பெருமானாக நிற்கின்ற அந்த தன்மையை பிரார்த்தனை பத்திலே மணிவாசகப் பெருமான் சொல்லி, இப்படி நிற்கின்ற இந்த அண்ணாமலையாருடைய அந்த திருக்கோலம் என்று சொல்லக்கூடிய அந்த கோலத்தை குளிர்ந்து வாழ்த்தும் ஒரு நிலையாக அந்த ஞான நன்னெறியை திருப்பூவல்லி 11வது திருப்பாடலிலே மணிவாசகப் பெருமான் நன்னெறியாக வைக்கின்றார். சூழ்மின் தொடர்மின் விடன்மின் என்பதாக பெருமானை பற்றுங்கள் என்பதாக காட்டி திருப்பூவல்லி 11வது திருப்பாடலோடு நாம் இந்த அண்ணாமலையாருடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி கண்ணார் அமுதத்தை பருகி நாம் நாளைய தினம் 19வது திருப்பாடலிலே சிந்திப்போம் என்பதாக அமைத்து 13வது பதிகம் 11வது திருப்பாடல். திருவண்ணாமலை பெருமானை வழிபாடு செய்து 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 அந்த இடத்திலேயே திருக்கைலாய காட்சியை காணுகின்ற நெறியை காட்டுவது திருவாசகம். ஆக இந்த திருவாசகத்தினுடைய அற்புதமான அந்த அண்ணாமலையாருடைய காட்சியை காட்டுகின்ற 18வது திருப்பாடலை நாம் சிந்தித்ததற்கு பெருமானுடைய திருவருளையும் மணிவாசகப் பெருமானுடைய குருவருளையும் நாம் வழுத்தி அண்ணாமலையாருடைய பதிகங்களிலே ஒரு பாடலை நம்முடைய கணேசையா அவர்கள் திருவண்ணாமலை அருளை தாங்கி வந்திருக்கின்ற அவருக்கு விண்ணப்பமாக வைத்து அது எந்த திருமுறையிலிருந்து ஒரு பாடலாக நாம் இன்று அவரிடத்திலே இருந்து கேட்டு மீண்டும் திருவம்பாவையினுடைய 18வது திருப்பாடலை பாடி இந்த வகுப்பினை நிறைவு
செய்யும். Yeah.